ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
தொண்டெல்லாம் மலர் தூவி ஏத்த தொண்டெல்லாம் மலர் தூவி ஏத்தைய நஞ்சு உண்ட ஆறுயிராய தன்மையர் கண்டனார் கருவூருள்ளானிலை அண்டனார் அருளியும் அன்பரே ஏந்தம்மார் பூழில் காழிஞானசம் பந்தன் சேர்கரு ஊருள்ள நிலை எந்தையை சொன்ன பத்துவல்லவர் சிந்தையில் தூயர் ஆய தீர்வரே ஏ
இன்றைய சிவாலய தரிசனமாக நாம் கொங்கு நாட்டின் உள்ள கருவூர் ஆனிலை என்ற திருத்தலத்தை தரிசிக்கின்றோம். தற்காலத்தில் கருவூர் என்று வழங்கப்படும் இத்தலம் ஈரோடிலிருந்து 66 கிலோமீட்டர் தொலைவிலும் திருச்சிராப்பள்ளியிலிருந்து 76 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இத்திருக்கோயிலின் முகப்பில் 7 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் அமைந்திருக்கிறது. 7 நிலை கோபுரத்தை தாண்டினால் மற்றொரு கோபுரம் காண்கின்றோம். அந்த உட்கோபுரம் 5 நிலைகளை கொண்டது. அதன் முகப்பில் ஒரு மண்டபமும் அமைந்திருக்கிறது. ராஜகோபுரத்திற்கும் இந்த உள்கோபுரத்திற்கும் இடையில் வலப்புறம் நோக்கினால் 100 கால் மண்டபம் ஒன்று இருக்கிறது. இதனை புகழ்ச்சோழர் மண்டபம் என்று அழைக்கின்றார்கள். 63 நாயன்மார்களில் ஒருவராக திகழக்கூடிய பேரு பெற்ற புகழ்ச்சோழ நாயனாருடைய ஊர் இது. ஆதலால் அவர் பெயரில் இம்மண்டபம் அமைந்திருப்பது மிகவும் பொருத்தமாக அமைந்திருக்கிறது. தெற்கு பிரகாரத்தில் கன்னிமூலையில் கிழக்கு நோக்கியவாறு கரூர் தேவருடைய சன்னதியையும் காண்கின்றோம். இவர் 12 திருமுறைகளில் 9வது திருமுறைகளை அருளை செய்த 9 பேர்களுள் ஒருவராக திகழ்கின்றார். 10 சிவத்தலங்களுக்கு இவர் அருளிய திருப்பதிகங்கள் கிடைத்துள்ளவை. வெளிப்பிரகாரத்தில் மேற்கு பகுதியில் ஒரு தலவிருட்சம் இருக்க காண்கின்றோம். இங்கு தலவிருட்சமாக திகழ்வது வில்வ மரம். வலமாக வந்து மூலவர் திருச்சன்னதியை தரிசிக்க இருக்கின்றோம். இந்த வாயிலை கடந்து உள்ளே செல்லும் பொழுது மூலஸ்தான திருமூர்த்தி சுயம்போடிவாக காட்சியளிக்கின்றார். வடதிசையில் சற்று சாய்ந்த வண்ணம் அருட்காட்சி வழங்குகின்ற இப்பெருமான் அவ்வாறு சாய்வதற்கு கருவூர் தேவருக்கு இடம் கொடுத்ததாக காரணம் கூறுவார்கள். இப்பெருமானுக்கு பசுபதீஸ்வரர் என்றும் கல்யாண பசுபதீஸ்வரர் என்றும், ஆதிலையப்பர் என்றும், ஆதிநாயகர் என்றும் பெயர்கள் வழங்கப்படுகின்றன. கருவூர் ஆநிலை அத்தர் என்று ஞானசம்பந்த பெருமான் இவரை அழைக்கின்றார். காமதேனுவால் வழிபடப்பெற்ற மூர்த்தி இவர். ஆகவே பசுபதீஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டதாக புராணம் கூறப்படுகின்றது. விபண்டன் என்ற வேடம் களவாடுவதற்காக அடியவர் போல வேடம் பூண்டு மார்கழி திருவாதிரை திருவிழாவில் அடியார் கூட்டத்துக்கு இடையில் வந்தான். பெருமானை தரிசித்தான். கூட்ட நெரிசலில் அகப்பட்டு இறந்தானாம். அந்த நாளில் தன்னை வணங்கியதற்காக பெருமான் அந்த விபண்டனுக்கு முக்தி எழுத்து அருளினார். புல்பிரகாரத்தை வலம் வரும்பொழுது தெற்கு வரிசையில் 63 நாயன்மார்களை தரிசிக்கின்றோம். அவர்களுள் எரிபத்த நாயனாருக்கு தனி சன்னதி இருக்கிறது. அவரும் இத்தலத்தைச் சேர்ந்தவர். அதனால் இவ்வாறு தனிச்சிறப்பு பெறுகின்றார். மேற்கு வரிசையில் கன்னிமூலை கணபதியும் கஜலட்சுமியும் முருகப்பெருமானும் கரியமல்லீஸ்வரர் காந்திமதி ஆகியோரும் காட்சி தருகின்றனர். வடக்கு பிராகாரத்தில் பஞ்சலிங்க மூர்த்திகள் அம்பிகைகளோடு அருட்காட்சி வழங்குகின்றார்கள். சண்டேஸ்வருடைய சன்னதியும் தரிசிக்கின்றோம். அம்பாள் சன்னதிக்கு போகும் வழியும் வடக்கு பிரகாரத்தில் இருக்கிறது. அதற்கு சற்று கீழ்ப்புறமாக தாடகை தீர்த்தம் என்ற ஒரு தீர்த்தம் இருக்க காண்கின்றோம். இங்கு அம்பாளுக்கு இரண்டு சன்னதிகள் இருக்கின்றன. கிழக்கு நோக்கியவாறு உள்ள தேவியை அலங்காரவல்லி என்றும், அவளே ஞானசக்தி வடிவானவள் என்றும் கூறுவார்கள். தெற்கு நோக்கியவாறு எழுந்திருளியுள்ள அம்பிகையை சௌந்தரநாயகி என்றும், இவளே கிரியாசக்தி வடிவானவள் என்றும் கூறுவார்கள். உமாதேவியார் இறைவனுடைய இடப்பாகம் பெறுவதற்காக தவம் இயற்றிய தலங்களுள் இதுவும் ஒன்று. அப்பொழுது அம்பிகையினுடைய பெயர் அலங்காரவல்லி என்பது. பசுபதீஸ்வரத்தை ஞானசம்பந்த பெருமான் ஒரு தேவார திருப்பதியத்தால் பரவியுள்ளார். முருகப்பெருமானை அருணகிரிநாதர் 8 திருப்புகழ் பாடல்களால் பரவியுள்ளார். அதில் ஒன்று மிகவும் பிரபலமானது. முருகனை பலவாறு தோத்திரம் செய்வது போல அமைந்துள்ளது இத்திருப்பாடல். மதியால் வித்தகனாகி, மனத்தால் உன்மத்தனாகி, மதியால் வித்தகனாகி, மனத்தால் உத்தமனாகி, பதிவாகி, சிவஞான பரயோகத்து அருள்வாயே, நிதியே, நித்தியமே, என் நினைவே, நற்பொருளாயோய், கதியே, சொல் பரவேளே, கருவூரில் பெருமாளே என்ற அழகிய பாடல் இது. இந்த தலத்தின் மீது புராணம் ஒன்று அமைந்திருக்கிறது. அதில் 21 சருக்கங்கள், 1129 பாடல்கள் காணப்படுகின்றன. இந்த தலத்திற்கு சற்று தொலைவில் ஆம்பர நதியும் மணிமுத்தா நதியும் காவேரி நதியும் கூடுகின்ற முக்கூடல் என்ற தலம் அமைந்திருக்கிறது. மணீஷர் எழுந்தருளியுள்ள தலம் இது. வடகிழக்கில் 3 கிலோமீட்டர் தொலைவில் வெண்ணெய்மலையும் இங்கு உள்ள முக்கியமான பிரிதோர் தலம். காமதேனு தனது தவத்தின் பொழுது வெண்ணெயை உருட்டி அங்கு வைத்திருந்ததாகவும், அதுவே பிற்காலத்தில் கல்லாக மாறி வெண்ணெய்மலையாக திகழ்கிறது என்றும் புராணம் குறிப்பிடுகின்றது. இனி இக்கருவூர் தலபுராணத்தின் வாயிலாக நாம் அறியும் செய்திகளை இப்பொழுது காண்போம். உலகுக்கெல்லாம் ஆதிமூர்த்தியாகவும் தோற்றத்தை ஏற்படுத்தியவனாகவும் திகழக்கூடிய சிவபெருமான் கருவாய் உலகுக்கு முன்னே தோன்றும் கண்ணாம் என்று அப்பர்பெருமான் திருக்கருகாவூர் திருப்பதிகத்தில் குறிப்பிடுவது போல தோற்றத்தை ஏற்படுத்தி சிருஷ்டி தொழிலை பிரம்மனுக்கு வழங்கி பின்னர் காமதேனுக்கு வழங்கி கருவை ஏற்படுத்தி தந்து உயிர்களை தோற்றுவித்தபடியால் இதற்கு கருவூர் என்று ஒரு பெயர் வந்தது என்று பெரியவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த புராணத்தை அறிய வேண்டி முனிவர்கள் பலர் சனத்குமார முனிவரை அணுகினார்கள். அம்முனிவர் வேதவியாசருக்கு அதனை எடுத்து உரைத்தார். வியாசர் தூத புராணிகருக்கு உரைத்தார். அதில் 18 புராணங்கள், அவற்றுள் ஒன்று பிரம்ம கைவர்த்தம் என்பது. அது பல காண்டங்களை உடையது. அவற்றுள் சிவக்ஷேத்திர காண்டத்தில் 109வது அத்தியாயத்தில் கருவூர் தலமகாத்மியம் குறிப்பிடப்பட்டுள்ளது. பூத புராணிகர் ஒரு நாள் நைமிசாரண்யத்தை அடைந்தபோது சௌனகாதி முனிவர்கள் அவரை வரவேற்று வணங்கி வழிபாடு செய்தார்கள். முனிவர் பெருமானே, இந்த கருவூரினுடைய பெருமையை தாங்கள் திருவாய்மலர்ந்து அருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தார்கள். அப்போது சூதபுராணிகர் இந்த புராணத்தை சொல்லத் தொடங்கினார். கொங்கு நாட்டில் உள்ள கரூர், பேரூர், அவிநாசி, பவானி கூடல், திருச்செங்கோடு, திருப்பாண்டிக் கொடுமுடி, திருமுருகன் பூண்டி, நெஞ்சமா கூடல் முதலிய பல சிவஸ்தலங்கள் அமைந்திருக்கின்றன. தென்புறத்தில் வராககிரி என்ற மலை இருக்கிறது. அந்த மலையினிடத்தில் பல சித்தர்களும் முனிவர்களும் விடாது தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். செவ்பெருமான் திருக்கோயில் கொண்டு எழுந்து வழிபடியால் அது மிக்க மேன்மை பொருந்தியது ஆகும். வராக முனிவர் என்பவர் தவம் செய்ய தக்க இடம் தேடி வந்து இந்த வராககிரிக்கு அருகாமையில் ஒரு மன்னிமரத்தழகில் சிவலிங்கத்தை ஸ்தாபித்து பூஜித்து வந்தார். அவருக்கு காட்சி தந்த செவ்பெருமான் முனிவர் வேண்டியபடியே சிவயோகத்தை அவருக்கு அருளி செய்தார். நீ இங்கு பூஜித்தபடியால் இந்த மலைக்கு வராககிரி என்ற பெயர் உண்டாவதாக என்று அருளி செய்தார். ஒரு சமயம் மழை வளம் குன்றியபடியால் உயிர்கள் எல்லாம் வருந்தலாயின. செவ்பெருமான் அம்பிகையை நோக்கி, நீ வராககிரியை சூழ்ந்த பகுதிகளில் நம்மை வழிபடுபவர்களுக்காக நதி உருவாக உனது கலையை வரும்படியாக செய்வாயாக என்று கட்டளையிட்டார். அவ்வண்ணமே உமாதேவியார் தனது அருளே நதியாக ஆகுமாறு செய்தார். அந்த நதியின் இரண்டு புறங்களிலும் ஏராளமான முனிவர்களும் மாமரங்களாக இருந்து தவம் செய்தார்கள். ஆகவே ஆம்ர நதி என்று குறிப்பிடுகிறார்கள். ஆமரம் என்பது மாமரத்தை குறிக்கும். இதற்கு பொருணை என்ற ஒரு பெயரும் உண்டு என்று சொல்லப்படுகிறது. இந்த நதி வராககிரியிலிருந்து புறப்பட்டு இரு கரைகளிலும் உள்ள பல சிவஸ்தலங்களையும் கடந்து திருமுக்கூடல் என்ற இடத்தில் காவிரியோடு கலக்கின்றது. இந்நதிக்கரையில் வராக முனிவர் பூஜிக்கப்பட்ட யோகேஸ்வரம் என்ற ஸ்தலம் முதலாக திருமுக்கூடல் ஈராக தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், இயக்கர்கள், குமரக்கடவுள், விநாயகக் கடவுள், பிரம்மா, விஷ்ணு ஆகியோர் பூஜித்த அளவில்லாத தலங்கள் இருக்கின்றன. சந்திரன் தன்னுடைய சாபம் தீர பூஜித்த சோமேஸ்வர லிங்கமும், அனந்த கணேச லிங்கமும், காஞ்சேச லிங்கமும், பிரம்புவனத்தில் தெய்வீக ஆரிட லிங்கங்களும், கொங்கடேசம் என்னும் தரத்தில் கொங்கடேஸ்வர லிங்கமும், காளீசலிங்கமும், தாரகா கணங்களால் பூஜிக்கப்பட்ட தாரகேஸ்வர லிங்கமும், வீரபுத்திரர் பூஜித்த வீரேஸ்வர லிங்கமும், விசாலலிங்கமும், காட்டு லிங்கமும், திலகுலேஸ்வர லிங்கமும் குறிப்பிடத்தக்கன. அவைகளுள் ஆதி மாபுரம் என்று சொல்லக்கூடிய கருவூரில் உள்ள பஞ்சலிங்கங்களும் மிகச்சிறந்தவை. அவையாவன ஆதி நாயகராகிய பசுபதி லிங்கம், அப்பெருமானது கீழ்ப்புறம் அமைந்துள்ள கோடீஸ்வர லிங்கம், அதன் கீழ்ப்பால் கைலாயநாதலிங்கம், அதன் தெற்கே கரியமாபீஜலிங்கம், அதற்கு அக்னி திசையில் ஆம்பிரவதி நதிக்கரையில் மஞ்சுளேஸ்வரலிங்கம் என்ற லிங்கப்பெரு மூர்த்திகளை தரிசிக்கின்றோம். மஞ்சுளேஸ்வரத்துக்கு கிழக்கில் அரசவனத்தில் திருமால் பள்ளிகொண்டருடைய ஸ்தலம் ஒன்று இருக்கிறது. இந்நதி காவிரியோடு கலக்கும் இடத்தில் மணியீசன் என்ற பெயருடன் லிங்கப்பெருமான் காட்சியளிக்கின்றார். இந்த உலகம் யாவும் உய்யும் பொருட்டு சிவசக்தியான உமாமகேஸ்வரர்கள் உயிர்களை படைத்தும் காத்தும் அருளியும் மறைத்தும் ஒடுக்கியும் ஐந்து உயிர்களை உய்வதற்காக செய்து வருகிறார்கள். உயிர்களுடைய கண்ம மலபரிபாகத்தின் பொருட்டு இறைவன் இவ்விதம் இந்த தொழில்களை மேற்கொள்கின்றார். ஆனால் அதன் உண்மை பொருளை அறியாத பிரமன் தானே இந்த படைப்பு தொழிலுக்கு அதிபதி என்று இருமாப்படைந்தான். பிறகு அவனது மமதை அடங்கியது. கைலையை நோக்கி சென்று அருந்தவம் செய்தான். இவ்வேளையில் பிரமனுக்கு உணர்த்துவதற்காக அப்படைப்பு தொழிலை வேறு ஒருவர் மூலம் செய்ய திருவோளம் கொண்டார் பரமன். அந்நேரத்தில் தேவலோகத்தில் இருந்த காமதேவு என்ற பசு திருக்கயிலை அடைந்து இறைவனை வணங்கியது. அப்பொழுது பெருமான் காமதேவியை நோக்கி, நீ நிலவலோகத்துக்கு சென்று நான்மூனைப் போல படைப்பு தொழில் செய்வாயாக என்று அனுப்பினார். பிரமனும் தனது தவத்தின் நிறைவாக இறைவனை நேரில் கண்டான். அப்பொழுது நித்திரை செய்ததால் உயிர்களெல்லாம் அழிந்து போயின, அடியனுக்கும் சிருஷ்டி தொழில் கைகூடவில்லை, இந்த பாவம் தீரும் பொருட்டு மீண்டும் படைப்பு தொழிலை கைவரப் பெறுவதற்காகவும் தேவதையை அர்ச்சிக்க விரும்புகின்றேன் என்று விண்ணப்பம் செய்தான். அப்பொழுது இறைவன், பிரம்மனே, நீ தவம் செய்வதற்கு ஏற்ற இடம் நிலவுலகமே ஆகும். அதிலும் ஆமிர நதிக்கரையில் உள்ள வஞ்சீவனமாகிய கரூர் என்ற தலத்தை அடைந்து நம்மை பூஜிப்பாயாக என்று அருள் செய்தார். அதன்படி பிரம்மனும் கரூரை அடைந்து பூஜித்து படைப்பு தூழலை கைவரப்பெற்றான் என்று இந்த தலவராறு குறிப்பிடுகின்றது. இதனிடையில் காமதேனுவர்கள் நிலவுலகை அடைந்து கரூரில் தவம் செய்ய முற்படும் பொழுது அந்த இடத்தை நாரத முனிவர் அவளுக்கு உணர்த்தி அருளினார். அதன்படி ஆமிர நதி கரையில் வஞ்சீவனத்தை அடைந்து தவம் செய்து கொண்டிருந்தது அந்த தெய்வ பசு. ஒரு புற்றினிடத்தில் தனது பாலை சொரிந்து வழிபட்டு வந்தது. அங்கு பெருமான் சிவலிங்க வடிவாக அந்த அபிஷேகத்தை ஏற்றி அருளினார். இவ்வாறு வழிபாடு செய்து வந்தபொழுது ஒரு நாள் அதனுடைய குழம்பு பட்டுவிட்டதால் சிவலிங்க திருமேனியிலிருந்து உதிரம் சொரிவதை கண்டது அப்பசு. இதனை கண்டு நடுநடுங்கிவிட்டது. இவ்வாறு செய்துவிட்டேனே, இந்த பிழைக்கு நான் என்ன செய்வேன் என்று கதறியதாம். அப்பொழுது பெருமான் அதற்கு காட்சியளித்து, காமதேவே, நீ வருந்தாதே, இது நமது திருவிளையாடலே என்று கூறி அந்த உதிரப்பெருக்கையும் நிற்கச் செய்து அப்பசுவை கருணையோடு நோக்கி, நீ நம்மை இவ்வாறு பூஜித்தபடியால் இன்று முதல் நம்மை பசுபதிநாதர் என்று அழைப்பர். இந்த இடத்திற்கு தென்கிழக்கு திசையில் சராசரங்களுடைய அடிச்சுவடுகள் அடையாளங்களாக வைக்கப்பட்டிருக்கின்றன. நீயும் அங்கு சென்று நம்மை சிந்தித்தால் உனக்கு படைக்கக்கூடிய ஆற்றல் சித்திக்கும் என்று அருளி செய்து மறைந்தார். காமதேனும் அவ்வாறே அந்த இடத்தை அடைந்து சிவத்தியானம் செய்து சிருஷ்டி தூளை துவங்கியது. வெண்ணெய் மலையை உண்டாக்கியது. தேனு தீர்த்தம் என்ற ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி பெருமானே வழிபாடு செய்து கொண்டு வந்தது. இவ்வாறு ஒரு பசுவும் தன்னை வழிபட்டால் அதற்கு இவ்வாறு பேராற்றல் அருள்வது என்ற இறைவனுடைய திருவிளையாடலை இவ்வரலாறு நமக்கு உணர்த்துகின்றது. இவ்வாறு பூஜையினுடைய சிறப்பையும் பெருமான் நமக்கு உணர்த்தி அருள்கிறார். உமாதேவியை நோக்கி பெருமான் கூறுகின்றார், தேவர்களுக்கானாலும் மனிதர்களுக்கானாலும் தவமே உறுதி பயக்கக்கூடியது, அதனால் அடையாத பேர் எதுவும் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலான தவம் சிவார்த்தனை புரிவது, அதுவே நமக்கு விருப்பத்தை தரக்கூடியதும் ஆகும். அதை காட்டிலும் மேற்பட்ட தவம் எதுவும் இல்லை என்று அருளி செய்தாராம். அம்பிகையும் அதனை செவிக்கொண்டு லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய செடியரோடு இளவுலகம் நோக்கி வந்து வஞ்சீவனத்தை அடைந்து நாள்தோறும் அமரவதி நதிக்கரையில் நீராடி திருநீர் தரித்து சிக்கமணி மாலை பூண்டு நியமத்தோடு சிவபூஜையை ஆகம முறைப்படி செய்து வந்தாள். பெருமானும் அவளுக்கு காட்சியளித்து பெரியாவரம் தந்து அருளினாராம். பிரம்மன் தனது தவம் நிறைந்தபோது பெருமானை பலவாறு தோத்திரம் செய்து வணங்கினான். இதனை செவியுற்ற பசுபதீஸ்வர பெருமான் சிவலிங்கமூர்த்தியிலிருந்து வெளிப்பட்டு, உனது இவ்வழிபாட்டுக்கு மிகவும் மகிழ்ந்தோம், நீ கேட்ட வரங்களை தருகின்றோம் என்று திருவாய்மலர்ந்து உள்ளார். அப்பொழுது பிரம்மன், இச்சிறியேன் தவறாக தூக்க மயக்கத்தினால் தவறழித்ததற்காக உலகம் அழிந்துவிட்டது, அப்பாவம் என்னை விட்டு நீங்க வேண்டும், என்னுடைய அகந்தையும் நீங்க வேண்டும், மீண்டும் படைக்கும் பேற்றையும் அடியனுக்கு அருள வேண்டும் என்று வரம் வேண்டிய அப்படினான். அவன் வேண்டியவாறே அவனது பாவ நீக்கம் செய்து படைப்பு தூளையும் மீண்டும் அவனுக்கு அருளினாராம் கருவூர் கண்ணுதர் பெருமான். பெருமானுடைய ஆணைப்படி மஞ்சுளேஸ்வரத்துக்கு மேற்பகுதியில் ஆம்ரவதி ஆற்றின் வடபுறம் தன் பெயரோடு தீர்த்தம் ஒன்று உண்டாக்கி சிவபூஜை செய்து வந்தான். வெண்ணைமலையின் வடபுறம் பெரிய வேள்விச்சாலை ஒன்று ஏற்படுத்தி வேள்வியும் செய்தானாம். அந்த வேள்விக்கு அத்ரி, அகஸ்தியர், பரத்வாஜர், வியாசர், சுகர், காசிபர், வசிஷ்டர், பிருகு, துர்வாசர், சதீச்சி, கண்வர், வியாபாலி, சாண்டில்யர், ரோமபாதர், போபன்யர், பராசரர், கௌதமர், விருகண்டு, மார்க்கண்டேயர், விபாண்டகர், மரீச்சி, கௌண்டின்யர், புலஸ்தியர், சனகாதி ரிஷிகள், நாரதர் ஆகிய பல பல முனிவர்கள் எழுந்துள்ளினார்கள். தேவாசுரர்களும் வந்து கலந்து கொண்டார்களாம். அனைவரையும் நான்முகன் வரவேற்று இந்த பசுபதிநாதனுடைய கடலை வணங்குவித்து வேள்விச்சாலையில் அவர்களை அமரச் செய்தான். முறைப்படி அலங்கார வள்ளியையும் ஆதிநிலை அப்பரையும் வணங்கி அங்கு அந்த வேள்வியை நடத்தினாராம். அதன் பிறகு ஆனிலையப்பருடைய கோயிலை அழகாக அமைத்தான். தென்கிழக்கு திசையில் காளி கோயில் ஒன்றும் ஐயனார் கோயில் ஒன்றும் கட்டுவித்தான். வஞ்சீவனத்தை திருத்தம் செய்தான். அழகிய நகரத்தை உண்டாக்கினான். அழகிய திருத்தேர் ஒன்று செய்து பெருமானுடைய திருவிழாவுக்காக ஏற்படுத்தி தந்தான். பங்குனி உத்திர திருவிழாவை சிறப்புறச் செய்து முடித்தான். பின்னர் நாமகளோடு தனது உலகத்திற்கு சென்றான் என்று இப்புராணம் குறிப்பிடுகின்றது. ஒருமுறை வியாசர் இப்பெருமானை தவம் வேண்டி நின்றபோது அவருக்கு காட்சியளித்து, நீ வேண்டுவது யாது என்று பெருமான் கேட்க, வியாசரும், அடியேன் தங்களை நாள்தோறும் பூஜித்து பிரியாமல் இருக்க வேண்டும், அதற்கான ஒரு தகுதி வாய்ந்த இடம் ஒன்றை தேவரீரே அருளி செய்ய வேண்டும் என்று விண்ணப்பித்தாராம். அதை கேட்ட பரமன், நமது ஆலயத்தினுடைய அக்னிமூலையில் ஆம்பர நதிக்கு வடக்கில் ஒரு இலந்தை வனம் இருக்கிறது, அங்கு நீ ஒரு ஆசிரமத்தை ஏற்படுத்தி கொண்டு தவம் செய்து வருவாயாக என்று அருளி செய்தாராம். வியாசரும் தனது மாணாக்கர்களோடு இலந்தை வனத்தை அடைந்து அங்கு பெருமானை பூஜை செய்து வந்தார். இந்த பெருமானை திக்பாலகர்களும் வழிபட்டுள்ளார்கள். இந்திரன், அக்னி, யமன் ஆகிய மூவரும் முறைப்படி பெருமானை பூஜை செய்து வந்தார்கள். அதன் பலனாக அவர்களுக்கு பல்வேறு பதவிகளை பெருமான் அருள் செய்தாராம். அந்த தவப்பயன் அவ்வாறு அமைந்தது. வருணன் கோவிலில் நீரை தெளித்து வழிபாடு செய்தபடியால் அவனை மேற்கு திசை காவலரசனாக பசுபதீஸ்வரர் அருள் செய்தார். வாயு இந்த ஆலயத்தை திரு அழகிட்டு வழிபாடு செய்வதற்காக வடமேற்கு திசைக்கு காவலனாக பசுபதி அருள் செய்தார். குபேரன் இறைவனின் நவமணிகள் பதித்து செய்த அணிகளால் அலங்காரம் செய்து அர்ச்சனை செய்தபடியால் அவனை வடதிசை காவலனாக ஆக்கினார். சிவசாரூபமும் பெற்றான். இவ்வாறு திக்பாலகர்கள் பல பல வரங்களையும் அருளையும் பெற்றார்கள். திருமாலானவரும் இந்த பசுபதீஸ்வரரை முறையோடு அர்ச்சனை புரிந்து திருமகளை திருமணம் செய்து கொண்டு உலக உயிர்களை காக்கும் பதவியை பெற்றார். இளந்தீவனத்தில் கோயில் கொண்டு சர்ப்பசயனத்தில் அருந்தியில் கொண்டுள்ளார். வேதங்களும் வேதாங்கங்களும் பசுபதீஸ்வரரை அர்ச்சித்து அருள் பெற்றன. பல முனிவர்களும் இங்கு வழிபாடுகள் செய்து எல்லா சித்திகளும் வாய்க்க பெற்றார்கள். முருகப்பெருமான் ஆனிலை பெருமானை அர்ச்சித்து ஆம்ரவதியின் மேற்கு கரையில் கோபிதாரவனத்தில் ஒரு தீர்த்தம் உண்டாக்கி அங்கு இறைவனை வழிபட்டு வந்தார். சூரியன், சந்திரன் முதலிய நவகிரகங்களும் தங்கள் பெயரால் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்துள்ளார்கள். சேரசோழ பாண்டிய மூவேந்தர்களும் பசுபதீஸ்வரமானை வழிபட்டு பல திருப்பணிகள் செய்துள்ளார்கள். அசுர குருவாகிய சுக்கராச்சாரியார் இங்கு வந்து அடைந்து ஆதிரைப்பறை நோக்கி தவம் செய்து அத்தவத்தின் பயனாக சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசம் பெற்றார். இந்த தலத்தினுடைய மகிமையை அறிந்த ஒரு குரங்கானது பெற்ற பேற்றினை ஒரு தர்க்கம் வர்ணிக்கின்றது.